ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய. பகவான் ஸ்ரீ அரவிந்தர் பாண்டிச்சேரிக்கு வந்துவிட்ட போதும் அரசியலில் அவர் கொண்டிருந்த நாட்டம் குறையவில்லை. சுதந்திர போராட்டம் பற்றிய விபரங்களை இந்தியா முழுவதிலும் இருந்தும், குறிப்பாக வங்காளம் மற்றும் பஞ்சாப் ஆகிய இடங்களிலிருந்தும் பெற்று வந்தார். 1910 1912 இடையே பகவான் ஸ்ரீ அரவிந்தர் மோதிலால் ராய்க்கு பல கடிதங்களை எழுதினார். இவை அனைத்தும் எண்களின் குறியீட்டை கொண்டு, அதாவது நியூமரல் கோட் என்ற முறையில் எழுதப்பட்டவை. இந்த மதிப்பு வாய்ந்த கடிதங்கள் அனைத்தும் மோதிலால் ராய் இல்லத்தை போலீஸ் சோதனையிடப்பட்டதன் முன்பு எரிக்கப்பட்டுவிட்டன. இருப்பினும் பகவான் எழுதிய 26 கடிதங்கள் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டவை கிடைத்திருக்கின்றன. இந்த கடிதங்களில் மோதிலால் ராயை எம் என்று விழித்து தன் பெயரை எழுதாது காளி என்று கையொப்பமிட்டிருந்தார் பகவான். பாண்டிச்சேரியில் வசித்த ஆரம்ப நாட்களில் தன்னுடைய யோகத்தை தனக்காக செய்து கொண்டார் எனவும், மற்றவர்கள் கேட்டால் அன்றி ஆன்மீக ரீதியான எந்தவித வழிகாட்டுதல்களையும் அளிக்கவில்லை என கூறியிருக்கிறார். 1912 தன்னுடைய நாட்குறிப்பேட்டில் இவ்வாறு எழுதுகிறார் பகவான். 1912 என்னுடைய யோக சாதனை 7 வருடங்களை நிறைவு செய்கிறது. 1926 ஸ்ரீ அரவிந்தர் ஒரு சீடருடன் நடத்திய உரையாடலின் போது, நான் பாண்டிச்சேரிக்கு வந்தபோது என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றிய ஒரு நடைமுறை எனக்கு அளிக்கப்பட்டது. அது தனிப்பட்ட முறையில் அளிக்கப்பட்டது, எனவே நான் அதை எடுத்துக்கொண்டேன். இந்த சாதனையின் முறையை சப்த சதுஷ்டியம் என அழைத்தார். ஏனென்றால் அதில் 7 பகுதிகள், அதாவது 7 சதுஷ்டியங்கள் இருந்தன. ஒவ்வொரு சதுஷ்டியமும் 4 பகுதிகளால் ஆனவை: சமதா, சக்தி, விஞ்ஞானா, ஷரீரா, கர்மா, பிரம்மா மற்றும் சித்தி சதுஷ்டியங்கள் என 7. ஒவ்வொரு பகுதியிலும் 4 பொருட்கள், அதாவது எலிமெண்ட்ஸ், சித்திகள் இருக்கின்றன என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ரெக்கார்ட் ஆஃப் யோகா என்ற நூலில் அவர் தான் பெற்ற பல்வேறு விதமான சித்திகளில் ஏற்பட்ட முன்னேற்றம் பற்றியும், தொடர் அனுபவங்களை பற்றியும், அதன் பின்னடைவுகள், எதிர்கால போக்கு ஆகியவற்றை பற்றிய குறிப்புகள் இதில் இருக்கின்றன. ஸ்ரீ அரவிந்தரின் சாதனை இந்த 7 சதுஷ்டியங்களை ஒரு ஒழுங்கான முறையில் பின்பற்றி செல்வதாக இல்லாமல், ஒவ்வொரு சதுஷ்டியத்தின் பல்வேறு கூறுகளையும் ஒரே சமயத்தில் பூரணப்படுத்துவதை தன்னுடைய கடமையாக மேற்கொண்டார். பகவான் ஸ்ரீ அரவிந்தருடைய யோக சாதனை வேகம் எடுத்திருக்கும் இந்த நேரத்தில், 1912 பொருளாதார நிலைமையில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. 1913 நொளினி, மோனி, சௌரின் மற்றும் விஜய் ஆகியோருடன் அவர் 59 மிஷன் தெரு இல்லத்திற்கு குடியேறினார். ஏனென்றால் இதன் வாடகை மாதம் ₹15 மட்டுமே. வாராவும் இவர்களோடு இணைந்து கொண்டார். இந்த வீட்டில் செப்டம்பர் 1913 வரை அவர்கள் இருந்தார்கள். பகவான் ஸ்ரீ அரவிந்தருடைய டைரி அவருடைய ஆன்மீக அனுபவங்களை மட்டும் சொல்லவில்லை, மாறாக அந்த காலகட்டத்தில் அவர்களுடைய அன்றாட வாழ்வு பற்றியும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒரு நோட்டு புத்தகத்தில் அதுதான் அவருடைய டைரியாக கருதப்பட்டது. அவர் வீட்டு செலவுகள் பற்றிய விவரமான கணக்கை எழுதியிருக்கிறார். இக்குறிப்பு அந்த நோட்டு புத்தகத்தின் முதல் 5 பக்கங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. 6வது பக்கத்திலிருந்து அவருடைய ஆன்மீக சாதனை பற்றிய குறிப்புகள் இடம்பெறுகின்றன. ஸ்ரீ அரவிந்தரின் ஆன்மீக சாதனையின் நோக்கமே வாழ்வனைத்தும் யோகம் என்பதாகும். ஒரே ஒரு புத்தகத்தில் இருவேறு முரண்பற்ற விஷயங்கள் அடுத்தடுத்து எந்தவித உரசலோ இடைஞ்சலோ இல்லாமல் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் காணலாம். பகவான் ஸ்ரீ அரவிந்தருடன் இருக்கும் இளைஞர்கள் மாலை நேரங்களில் வெளியே கால்பந்து விளையாட சென்று விடுவார்கள். ஸ்ரீ அரவிந்தர் மிக அரிதாக மட்டுமே வீட்டை விட்டு வெளியே வருவார். தினந்தோறும் சந்திக்கும் பார்வையாளர்கள் பாரதியும் ஸ்ரீனிவாசாச்சாரியார் மட்டுமே. ஒவ்வொரு நாளும் மாலை 7 மணிக்கு பிறகு அவர்களை சந்திப்பது வழக்கம். திரும்பும் வழியில் பாரதி ஸ்ரீனிவாசாச்சாரியார் வீட்டிற்கு செல்வதும் வழக்கம். அங்கு மக்கள் ஆர்வத்துடன் காத்து கொண்டிருப்பார்கள். ஸ்ரீ அரவிந்தர் இன்று என்ன சொன்னார் என்று கேட்டு தெரிந்து கொள்வார்கள். இங்கு தமிழ்மொழிக்கும் பகவான் ஸ்ரீ அரவிந்தருக்குமான தொடர்பை குறிப்பிடுவது பொருத்தமாக இருக்கும் என நினைக்கிறேன். ஸ்ரீ அரவிந்தர் ஒரு தமிழ் கவிஞர் என்ற கட்டுக்கதை நிலவியது. ஒரு சில நாட்கள் கற்ற உடனேயே இவ்வாறான வதந்தி உலவியது. ஸ்ரீ அரவிந்தர் தமிழில் கவிதை எதுவும் எழுதவில்லை. ஒரு வரி கூட தமிழில் பேசியது கிடையாது. அவர் வங்காளத்திலிருந்து வெளியேறுவதற்கு முன்பு மலபாரிலிருந்து வந்த நாயர் ஒருவர் தமிழ் நாளிதழ்களில் வெளியான தமிழ் கட்டுரைகளை வாசித்து காண்பித்து அதற்கு விளக்கம் அளித்தார். அதை சில நாட்கள் ஸ்ரீ அரவிந்தர் செவிமடுத்தார். பாண்டிச்சேரியில் தமிழ்மொழியை கற்கத் தொடங்கினார். ஆனால் அது சில காலமே நீடித்தது. ஏனெனில் அவர் தம் யோக சாதனையில் தீவிரமாக ஈடுபடுத்தி கொண்டு தன்னை தனிமைப்படுத்தி கொண்டார். பாரதியார் பகவான் ஸ்ரீ அரவிந்தருடன் தொடர்பில் இருந்த சமயமாக இருக்கலாம் அவர் ஆண்டாளின் திருப்பாவை, நம்மாழ்வாரின் சில பாசுரங்கள், குலசேகர ஆழ்வாரின் சில பாசுரங்கள் மற்றும் திருக்குறளின் முதல் அதிகாரத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார். ஆண்டாள், நம்மாழ்வார் மற்றும் குலசேகர ஆழ்வார் பற்றி அவர் விளக்கியிருப்பவற்றை பின்பு காணலாம். மிஷன் தெருவில் வசிக்கும் பொழுது ஒரு தமிழ் சிறுவன் பகவான் ஸ்ரீ அரவிந்தரை முதன்முறையாக பார்க்கிறான். அவனுடைய பெயர் ஆராவமுதாச்சாரி, பின்னாளில் அமிர்தா என அழைக்கப்பட்டவர். 2 வருடங்களுக்கு அவருடைய ஒரே ஒரு விருப்பம் ஸ்ரீ அரவிந்தரை பார்ப்பது மட்டுமே, அவரை தரிசனம் செய்ய வேண்டும் என்பது மட்டுமே. ஒருநாள் மாலை அவர் தன் நண்பர் கிருஷ்ணசுவாமி செட்டியாருடன் வெளியில் சென்றார். இந்த கிருஷ்ணசுவாமி செட்டியார் சுப்பிரமணிய பாரதியை பெரிதும் போற்றுபவர். சில சமயம் பாரதியுடன் ஸ்ரீ அரவிந்தரை சந்திக்க சென்றதும் உண்டு. அந்த மாலை பொழுதில் கடற்கரைக்கு செல்வதற்கு முன் செட்டியார் தன்னுடைய மிதிவண்டியை ஸ்ரீ அரவிந்தரின் வீட்டில் வைத்துவிட்டு போக நினைத்தார். செட்டியார் அமிர்தாவுடன் அவருடைய வீட்டை அடைந்த பொழுது வீடு உள்பக்கமாக தாளிடப்பட்டிருந்தது. தயக்கத்துடன் கதவை தட்டிவிட்டு சிறிது நடுக்கத்துடன் காத்திருந்தனர். திடீரென கதவு திறந்தது, திறந்தபடியே விடப்பட்டது. வீட்டிற்குள் நுழைந்த பொழுது கதவை யார் திறந்தார்கள் என்பதை புரிந்து கொண்டனர். ஸ்ரீ அரவிந்தர் அமைதியாக வந்து கதவை திறந்து விட்டுவிட்டு உடனே திரும்பிக் கொண்டார். நாங்கள் அவருடைய முகத்தை பார்க்க வேண்டாம் என்பது போல் இருந்தது. அந்த மங்கலான வெளிச்சத்தில் அவருடைய நீளமான தலைமுடி அழகாக அவருடைய முதுகில் நீண்டிருந்தது. அவருடைய சிறிய பாதங்கள் விளக்க முடியாத அளவுக்கு அழகாக இருந்தன. அவை என் கண்களை ஈர்த்தன. தெய்வ லோகங்களுக்கு நான் உயர்த்தப்பட்டது போன்று என் இதயம் அடித்து கொண்டது. நான் இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கு அதிக நேரமானது என்று அமிர்தா அவர்கள் பகவான் ஸ்ரீ அரவிந்தரை தான் கண்ட அந்த முதல் காட்சியை நினைவு கூறுகிறார். இந்த சமயத்தில் ஸ்ரீ அரவிந்தருடன் வசித்து வந்தவர்களுடைய எண்ணிக்கை 8 உயர்ந்தது. விஜயின் சொந்தக்காரன் நாகேந்திரநாக் இவர்களுடன் இணைந்தார். அவர் சுவாச நோயால் அவதிப்பட்டதால் அவரை கவனித்து கொள்ள அவர் தன்னுடன் ஒரு வேலைக்காரனையும் கூட்டிக் கொண்டு வந்தார். நாகேந்திரா கொஞ்சம் பணம் வைத்திருந்தார். அதன் காரணமாக பொருளாதார நிலைமை சற்று கட்டுக்குள் வந்தது. அக்டோபர் 1913 பிரான்சுவா மார்த்தேன் வீதியில் உள்ள ஒரு வீட்டை 35 ரூபாய்க்கு வாடகைக்கு எடுத்தனர். ஸ்ரீ அரவிந்தர் இந்த வீட்டிற்கு செல்ல முடிவெடுத்தார். இது ஒரு பெரிய நிறைவான வீடு. மேல்தளத்தில் பெரிய விசாலமான அறைகள் மற்றும் வராண்டா இருந்தது. இந்த வராண்டாவில்தான் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் தன் மாலை நேர உரையாடல்கள் நடைபெற்ற இடமாகும். அவருடன் இருந்தவர்கள் அனைவரும் முதல் தளத்தில் வசித்தனர். தரைத்தளம் சமையலறை மற்றும் சாப்பாட்டு அறையாக உபயோகப்படுத்தப்பட்டது. அமிர்தா சொல்கிறார், மிஷன் தெருவில் இருக்கும் பொழுது ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது பகவானுடைய தரிசனம் எனக்கு கிடைத்துவிடும். இங்கு அப்படி இல்லை. மேல்தளத்திற்கு செல்லும் சந்தர்ப்பம் எனக்கு கிட்டவில்லை. சில சமயம் அவர் கீழே வருவதுண்டு. அப்பொழுது நான் அங்கிருந்தால் அது என்னுடைய பாக்கியம்தான். இந்த வீட்டில்தான் விஜயின் உறவினர் நாகேந்திரா தன்னுடைய வேலையாளுடன் வந்து தங்கினான் என்பதை பார்த்தோம். அந்த வேலையாளின் பெயர் பிரேன் ராய். பிரேன் உண்மையில் வங்காள அரசால் அனுப்பப்பட்ட ஓர் இரகசிய உளவாளி. ஸ்ரீ அரவிந்தர் வீட்டில் என்ன நடக்கிறது என்ற தகவல்களை அளிப்பதே அவனுடைய வேலை. கிட்டத்தட்ட 8 மாதங்கள் ஸ்ரீ அரவிந்தர் வீட்டில் தங்கிய பிறகு அவன் வங்காளம் திரும்ப நினைத்தான். பிரேனுக்கு பதிலாக அவனுடைய இடத்திற்கு வேறொரு ஏஜெண்ட் கல்கத்தாவிலிருந்து பாண்டிச்சேரிக்கு வரவிருந்தான். எனவே இந்த புதிய ஆளுக்கு மற்ற வங்காளிகளிடமிருந்து தன்னை எளிதாக அடையாளம் கண்டுகொள்ளும் பொருட்டு மொட்டையடித்து கொண்டான். மோனி எனப்படும் சுரேஷ் சக்கரவர்த்தியும் மொட்டையடித்து கொண்டார். மோனி மொட்டையடித்து கொண்ட பொழுது பிரேன் தான் ஒரு இரகசிய ஏஜெண்ட் என்பதை ஸ்ரீ அரவிந்தருடன் இருப்பவர்கள் அறிந்துவிட்டனர் என்பதை புரிந்து கொண்டான். ஒரு நாள் வீட்டிலிருந்த அனைவரும் மாடியில் கூடி பேசிக்கொண்டிருந்த பொழுது பிரேன் திடீரென்று எழுந்து கொண்டு தான் ஏதோ சொல்ல விரும்புவதாக தெரிவித்து தான் ஒரு சிஐடி என்று அறிவித்தான். அனைவரும் அவன் ஏதோ கேலி செய்கிறான் என நினைத்து சிரித்துவிட்டனர். பிரேன் சொன்னான், நீங்கள் நம்பவில்லை என தெரிகிறது, எனவே நான் பெற்ற பணத்தை இப்பொழுது கொண்டு வருகிறேன் என்றான். அவன் தன் அறைக்கு சென்று ஒரு சிஐடியாக பகவான் ஸ்ரீ அரவிந்தரை பற்றி, அங்கு அவரை பார்க்க வருபவர்களை பற்றி, அங்குள்ளவர்களின் செயல்பாடு பற்றி சொன்னதற்காக தான் பெற்ற பெருந்தொகையை கொண்டு வந்து காண்பித்தான். பிரேன் பகவானுடைய பாதங்களில் வீழ்ந்து வணங்கி அந்த தொகை முழுவதையும் அவருடைய காலடியில் சமர்ப்பித்தான். பின் அழத் தொடங்கினான். அங்கிருந்த சூழல் மாறிவிட்டது. எல்லோரும் கடுமையாக ஆனார்கள். பகவான் எதுவும் சொல்லவில்லை. பிரேன் அந்த வீட்டில் தொடர்ந்து அவர்களுடன் வசிக்க அனுமதிக்கப்பட்டான். ஆனால் 1 மாதம் கழித்து கல்கத்தாவிற்கு திரும்பினான். அவன் இறுதியாக 1921 அல்லது 1922 காவல்துறையை விட்டே விலகினான். பகவான் ஸ்ரீ அரவிந்தர் சொல்கிறார், என்னுடைய வாழ்க்கை முழுவதும் போராட்டமாகவே இருந்து வந்திருக்கிறது. ஒரு கஷ்டத்திலிருந்து அரைகுறை பட்டினியுடன் இங்கிலாந்தில் காலம் கழித்தேன். இந்தியாவில் ஒரு புரட்சியாளர்களின் தலைவனாக, அவர்களை வழிநடத்துபவனாக, பல பயங்கரமான கஷ்டங்களையும் அபாயங்களையும் இங்கு பாண்டிச்சேரி வந்த பின்பும் உள்ளேயும் வெளியேயும் சந்தித்து வருகிறேன். என்னுடைய வாழ்வே இளமை காலத்திலிருந்து இன்று வரை ஒரு போராட்டமாகவே இருந்து வருகிறது என எழுதுகிறார். பிப்ரவரி 1914 நொளினி, மோனி மற்றும் சௌரின் ஆகியோர் வங்காளம் திரும்பினர். மீண்டும் 8 மாதங்கள் கழித்து செப்டம்பரில் திரும்பி வர உத்தேசித்திருந்தனர். அதே வருடம் மே மாதம் வாராவும் ஸ்ரீ அரவிந்தரின் இல்லத்திலிருந்தும் பாண்டிச்சேரியிலிருந்தும் வெளியேறினார். பிரேன் ஏற்கனவே வங்காளம் சென்றுவிட்டான். இப்பொழுது அந்த பெரிய வீட்டில் தங்கியவர்களின் எண்ணிக்கை திடீரென குறைந்துவிட்டது. இந்த வீட்டில்தான் மிரா அல்ஃபாசா என்று அழைக்கப்பட்ட நம் அன்னை 1914 மார்ச் 29 பகவான் ஸ்ரீ அரவிந்தரை முதன்முறையாக சந்திக்கிறார். இந்த முதல் சந்திப்பு மனிதகுல வரலாற்றில் ஒரு புதிய சகாப்தமாக ஆனது. அன்னையின் உதவியால் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் ஆசிரமத்தை உருவாக்கினார். அதிமன யோகம் என்ற அவருடைய பூரண யோகத்திற்கு அடித்தளம் அமைக்க உதவியவரும் அன்னையே. இந்த உலகில் 2 அவதாரங்கள் முதன்முதலாக சந்தித்து கொண்ட அந்த நாள் உலகையே ஒரு புதிய பாதைக்கு இட்டு சென்ற பொன்னாள். சாவித்திரியில் சொன்னது போல், An hour began the matrix of new time. இதை பற்றியும் அன்னை மற்றும் பகவான் ஸ்ரீ அரவிந்தரை சுற்றியும் ஆசிரமம் எவ்வாறு அமைந்தது, முழுமையாக தன்னையே அர்ப்பணித்து கொண்ட முக்கியமான சீடர்கள், அவர்களுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு பகவான் ஸ்ரீ அரவிந்தர் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் ஆகியவற்றை நாம் வரும் வாரங்களில் பார்க்கலாம்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆரோவில் ரேடியோ.